நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற பகுதி வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஏழு முத்திரைகளை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திப்போம். நாம் கடந்த வாரம் வேத புஸ்தகத்தினுடைய முத்திரையை வாசிப்பவர்கள் யார், அல்லது யாருக்கு முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கு முத்திரையிடப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக, அந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்ன வரிசையில் வந்து சேர்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் என்ன எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம். சாதாரணமாக வேதத்தை வாசிக்க தெரியாதவர்கள் அல்லது வாசித்து புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு வேத வசனம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் தேவனுடைய வேதத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு வேதத்திலே முத்திரையிடப்பட்ட பொருட்கள் அல்லது மறைக்கப்பட்ட பொருட்கள் அவைகள் வெளிப்பட்டு அதை அவர்களும் அதை அனுபவிக்கிறார்கள், அதை மற்றவர்களுக்கும் சொல்கிறார்கள். இப்படி தியானிக்கிறவர்களுக்கு வேதத்தினுடைய முத்திரைகள் திறக்கப்படுகிறது, வேத வசனத்தை தியானிக்காதவர்களுக்கு முத்திரையிடப்படுகிறது. அப்படியாக கடந்த வாரம் நாம் அந்த காரியத்தை சிந்தித்தோம். இன்றைக்கு வேத வசனம் தியானித்து சிந்தித்து செயல்படுகிறவர்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக மாறுகிறார்கள், தேவன் அவர்களுக்கு எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், மேலும் முத்திரையுடைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் இன்றைக்கு தெளிவாக பார்ப்போம். வெளிப்படுத்தின புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் 1-5 வரை வாசிப்போம். வேத புஸ்தகத்தினுடைய முத்திரைகள் திறக்கப்படவில்லை என்று சொல்லி இனி நாம் யாரும் அள வேண்டாம். ஐயோ, வேதத்தில் இருக்கிற காரியம் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு இனி நாம் யாருமே அள வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர் இந்த முத்திரைகளை உடைத்து நம்மளுக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தானியேல் 12:4 வசனம். அப்போ வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஏழு முத்திரையும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் தானியல் சொல்லும்போது இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. முத்திரை போட்டால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன நடக்கும்? ஆமாம், இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆராய்ச்சி பார்ப்பாங்க, அறிவு பெருகி போகும். இன்றைக்கு நாம் அறிவு பெருகி இருக்கிற நாட்களில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். தேவவசனத்தை தேடி இங்கும் அங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தாய் சபையை விட்டு இந்த சபை சரியில்லை, ஆவிக்குரிய சத்தியம் இல்லை, பிரசங்கம் சரியில்லை, அங்கே நல்லா பேசுகிறாங்க அப்படின்ட்டு இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு போகிறாங்க, அந்த சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு போகிறாங்க. கொஞ்ச நாள் அங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் சரியில்லை, இங்கேயும் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க, இதுவும் புளிச்சமாவே தான், என்ன கொஞ்சம் வாசனை தான் வேறு, கொஞ்சம் கலர் தான் வேறு அப்படின்ட்டு ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், தேவனுடைய வசனம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் முத்திர போடப்பட்டு திறந்தவங்க யாராவது இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆராய்வாங்களா? நம்ம பைபிளை படித்தா போது நம்மளுக்கு இங்கே தெரியும் எதுக்கு அங்கே இங்கே ஓடி அலைஞ்சிக்கிட்டு. நம்ம பைபிளை படிப்போம். அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டாம். ஏன்னா யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர் நம்மளுக்காக முத்திரைகளை உடைத்து வேத புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமோஸ் 8:11-13 வாசிப்போம். ஆமோஸ் 8:11-13. இப்போ அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள்னு சொல்லியிருக்குது. இங்கே நாம் வாசிக்கிறோம் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். முதல்ல இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஓடினாங்க படிக்கிறதுக்கு, பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காக்காரன் இங்கே வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மத சம்பந்தமான காரியங்களை படிக்கிற இடங்களில் நிறைய வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. காரணம் இங்கேருந்து தான் தேவனுடைய வார்த்தை உலகத்துக்கு அறிவிக்கப்பட போகிறது. எப்படி சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கும் போது முதல் முதல் பார்க்குறது எந்த ஜனன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தேசத்துக்காரங்க தான். அதே மாதிரி தேவனுடைய வெளிச்சம் உதிக்கும் போது முதல் முதல் பார்க்கக்கூடிய ஜனங்கள் இந்து விக்கிரங்களை வணங்கி நமஸ்கரித்து கொண்டிருந்த ஜனங்கள். தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவங்களுக்கு தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு வர்றாங்க. அப்போது வாலிபர்களும் கன்னிகளும் சோர்ந்து போவாங்கன்னு சொன்னால் நிறைய பட்டமும் பதவிகளையும் உடையவர்கள் தேவனுடைய வார்த்தை இல்லாதனாலும் சோர்ந்து போவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும். அந்த தேவனுடைய வார்த்தைகளை விளக்கி விவரமாக புரிந்து கொள்ளுகிற வகையில் சொல்லுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அப்போ அந்த பஞ்சம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குதா இல்லையா சொல்லுங்கள் பாப்பா. நம்மளுக்கு தேவனுடைய வசனத்தின் பஞ்சம் இருக்கிறதா இல்லையா? இல்லை. சோத்திரம். காரணம் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். வசனம் இன்னைக்கு நம்ம அநேகருக்கு நம்மளால் கொடுக்க முடியும். அது என்னங்கிறத இன்னும் வருகிற வசனங்களில் தெளிவாக பார்ப்போம். வெளிப்படுத்தல் 5:5-10 வாசிப்போம்.
அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்கள் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி என்றும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கிய போது அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த போர்க்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரை உடைக்கவும் பார்த்துதாயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரத்திலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களுக்கும் ஆசாரியராக்கினீர்.
இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் முத்திரை உடைச்சிருக்கிறார். அந்த முத்திரை உடைச்சதுனால என்ன பயன், யார் பயனடைஞ்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யார் பயனடைஞ்சிருக்காங்க இப்போ வாசிச்சுல? பாஷைக்காரில் வந்து வாசிக்க
முன்பாக எங்கள் ராஜாக்களுக்கும் ஆசாரியராக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள்.
ஆ சோத்திரம். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் முத்திரையை உடைச்சு கொடுத்துட்டார், அல்லது யூதா கோத்திரத்தின் சிங்கம் முத்திரையை உடைச்சு கொடுத்துட்டார். அதற்கு சாட்சிகளாக இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாடுகிறவர்கள். யார் பூமியிலே அரசாளுவார்கள்?
சகல கோத்திரம்.
ஆஹா, சகல கோத்திரத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு
சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு.
ஆ அது யாரு? சாட்சிகளா மாறினவங்க நாங்க அரசாளுவோம், கர்த்தர் எங்களை மீட்டு கொண்டார் என்று ஒரு புதிய பாட்டை பாடுறாங்க. இந்த புதிய பாட்டை பாடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள்னாலதான் முடியும். அதான் அந்த பாட்டு தான் பாடுறாங்க. நாங்க இப்படி ராஜாக்களும் ஆசாரியர்கள் ஆயிருக்கிறோம், நாங்கள் புதிய பாட்டை பாடுறோம். யார் அந்த புதிய பாட்டை பாடுறா? யார் அது? யார் யார் பாடுறாங்க இப்போ கண்டுபிடிக்கிறோம். இல்லை, சோத்திரம். வெளிப்படுத்தல் 14 ஒன்று எழுத்து வாசிப்போம்.
ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தாங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவனுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது.
போதும். புதுப்பாட்டு யார் பாடுறப்போ?
144,000
பேர் புதுப்பாட்டு பாடுறாங்க. புதுப்பாட்டு பாடணும்னா 144,000 பேர்ல ஒரு ஆளா மாறணும். அதே மாதிரி இந்த பாட்டு வர்றதற்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதா கோத்திரத்தின் சிங்கம் 7 முத்திரைகளை உடைத்திருக்கிற சமயத்தில் அதற்கு பங்காளிகளாக இருக்க வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து முத்திரையை உடைச்சி கொடுத்துட்டாரு, அதை ஜனங்களுக்கு கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 144,000 பேர் தான் இந்த முத்திரையை உடைச்சி ஜனங்களுக்கு கொடுக்கறது. அப்போது முத்திரையை உடைக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் உலகத்தில் சொல்லிட்டு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் 7 முத்திரைகளை உடைச்சி அதனுடைய ரகசியத்தை வெளியில் கொடுக்குறோம் ஜனங்கள், அது நான் தான் அப்படின்ட்டு உலகத்தில் இன்றைக்கி பல ஆட்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் தலைவர்களாக இருந்து நாங்கள் வந்து கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்கிறோம், அல்லது உபத்திரவ கால ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், அது இங்கிருந்து தான் புறப்பட போகுதுன்னு சொல்லி இன்றைக்கு அநேக பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்திரையை உடைக்கிறது எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் முத்திரையை உடைக்கிறாங்க? 144,000 பேர் முத்திரையை உடைச்சி ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. இது உலகம் முழுவதும் செதறி இருக்கிறாங்க. சரித்திரத்தில் ஆதாம் முதல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஆட்களும் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கடைசி நாட்கள்லே உலகத்தில் அநேக இடங்கள்லேருந்து தேவனுடைய முத்திரையை உடைத்து அதனுடைய ரகசியங்களை ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் புதுப்பாட்டை பாடுறாங்க, மற்ற ஜனங்களையும் புதுப்பாட்டை பாட வைப்பாங்க. புதுப்பாட்டு பாடலைன்னா வசனத்தை கேட்குறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. முத்திரையை உடைக்கிறதுக்கு பங்காளிகளாக மாற முடியல, வசனத்தை கேட்க மட்டும் தான் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது என்னங்கிறது நாம் அப்புறம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1:4-6 வரை வாசிப்போம்.
நம்முடைய பாவங்கள் பிதாவாகிய தேவருக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் எந்தெந்தும்
முத்திரையை உடைக்கிறது ஒரு ஆளு, அந்த முத்திரையை உடைச்சதுக்கு சாட்சியாக மாறினவர்கள் 144,000 பேர். அப்படின்னா கிறிஸ்துவ தல இந்த 144,000 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சரீர அவயவங்க. அப்போ இன்றைக்கு முத்திரையை உடைத்து ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள் அல்லது தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துபவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவனுடைய அவயவம் தான். ஆனால் இந்த இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவயவமாக இருக்கிறத விட்டு போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தலை அப்படிங்கிறாங்க. நான் தான் கிறிஸ்து, நான் தான் உலகத்தில் தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவன். அப்போ கிறிஸ்துவனுடைய அவயவம் என்கிறதை உணர்ந்து மறந்துவிட்டு ஒரு அவயவம் என்ன ஆகுதுன்னா தலையாகிறதுக்கு முயற்சி எடுக்குது. அப்போ தான் அந்தி கிறிஸ்து உருவாகிறான். அப்போ இந்த தலை வந்து எப்பவுமே மற்றவர்களை அதிகாரம் செய்து கொண்டு இருக்கும். அதுபோல் ஒரு அவயவம் தலையாக மாறும் பொழுது தன்னைத்தான் பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கும். ஆனால் அவயவம் எப்பவுமே தலைக்கு கீழ்பட்டு இருக்கும். அப்போ 144,000 பேர் எப்பவுமே நாங்கள் தலைவர்கள்னு சொல்ல மாட்டாங்க. சரீர அவயவமாக இருந்து பூமியிலே பல இடங்களில் இருந்து கிறிஸ்துவனுடைய அல்லது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் தன்னைத்தான் தலைவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். மற்ற ஜனங்கள் சொன்னாலும் ஒரு சமயம் சொல்லலாம், ஆனால் நான் ஒரு பெரிய தலைவன், நான் வந்து உபத்திரவ காலத்தில் ஒரு விசேஷமான ஆள், தேவனுடைய ஊழியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பெருமை வந்து இவங்களுக்கு இருக்காது. ஏசையா 8:16-20 வரை வாசிப்போம். ஏசையா 8:16-20 வரை.
சாட்சி ஆகமத்தை காட்டி
கட்டி
கட்டி
எசேக்கியேலின் வேதத்தை முத்திரையிடு என்றார். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முழுமுழுவென்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தங்கள் தேவரிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு
விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா வேதம் யாருக்கு முத்திரையிடப்பட்டிருக்கிறது? இல்ல, குறிப்பா யாருக்கு தேவன் இந்த வேதத்தை முத்திரையிட்டு இருக்கிறார்? இல்ல, ஒன் முதல் வசனம் ஏசாயா 8:16 இருக்கு.
சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை
முத்திரையிட்டார். சாட்சி ஆகமத்தை கட்டியாச்சு, முத்திரையிட. அப்ப சீசர்கள் யாரு? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சீசர்கள். அவர்களுக்கு வேதம் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. சாட்சி ஆகமத்தை கட்டி, சாட்சி ஆகமத்தை எப்படி கட்டுறது? சாட்சி நம்ம முதல்ல என்ன சொல்லுங்க பாப்போம். வெளிப்படுத்தல் 1:4-5 வாசிக்கலாம். சாட்சின்னு என்னங்கிறது அதில் இருக்கு. வெளிப்படுத்தல் 1:4-5 வாசிங்க. அதே போதும். இப்ப சாட்சின்னு என்ன சொல்லுங்க பாப்போம். உண்மையில சாட்சி யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி உண்மையில சாட்சியாக இயேசு கிறிஸ்து மாறினாரு? எப்படி மாறினாரு? அந்த சாட்சிங்கிறது எப்படி வெளிப்பட்டது? அது இல்லை, சாட்சி வந்து அது வார்த்தைகளை சொன்னது தீர்க்கு தரிசிகளுடைய வேலையை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஆனால் சாட்சியாக மாறுறதற்கு சில சம்பவங்கள் நடக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி காட்டினார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவ மரண பாடுகளில் பாவ பரிகாரமாக எப்படி பலியாக ஆக்கப்பட்டார், அதிலிருந்து சகலருக்கும் எப்படி ரட்சிப்பு கிடைத்தது என்கிறது தான் சாட்சி சொல்கிறது. அப்போ சாட்சியின் ஆகமன் சொன்னால், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி சகலருக்கும் ரட்சிப்பை கொடுத்தது எப்படி அப்படிங்கிற காரியங்களை நாம் பார்க்குறது தான் சாட்சியின் ஆகமன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரண பாடுகளில் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது, அதனுடைய முழு வடிவம் என்ன அப்படிங்கிறது வேத புஸ்தகத்து பல இடங்களில் இருக்குது. அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கட்டிக்கிட்டார். ஆனால் இயேசு நம்மளுக்காக சிலுவையில் மரித்தார், அதனால் நம்மளுக்கு இலவசமாக ரட்சிப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம், அங்கே சாட்சி நாகமும் கட்டப்படுகிறது. ஆனால் அதே மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நாமளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக மாறும் பொழுது தான் நாம் அந்த வசனத்தை பின்பற்றுகிறோம். அதை விட்டு போட்டு எனக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், எனக்கு இலவசமாக ரட்சிப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரட்சிப்பு பெற்று என்ன பண்ணுறாங்க, இலவசமாக வாங்கினதுனால எப்போ வேணாலும் போ விட்டுடலாம், திரும்ப இலவசமாக வாங்கிக்கலான்னு நிறைய பேர் இலவசத்தை வீணாக செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு சாட்சியின் ஆகமம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தினுடைய முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது முதலாவது சாட்சியின் ஆகமம் திறக்கப்பட வேண்டும், அப்புறம் வேதத்தினுடைய முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மனுக்குலத்துக்கு என்ன செய்தார் என்பதை தெரியாதவங்களுக்கு வேதவசனம் அல்லது சாட்சியின் ஆகமம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதே மாதிரி சீசர்களாக இருக்கிறவர்கள், நாங்கள் தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், நாங்கள் தான் 12 சீசரில் ஒரு ஆள், அந்த 12 144 மாதிரி 144,000 பேர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி யாராவது உரிமை கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேதம் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அப்போது இங்கே முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அப்போ சாட்சியையும் இல்லை வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இதில் இந்த ஏசாயா 8 அதிகாரத்தில் 17-18 வாசிங்க.
நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருக்கிறேன், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்.
ஆ போதும். அப்போ இங்கு சாட்சியினாம் கட்டி வேதம் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு,
யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து
சியோனுக்கு
எதிர்பார்த்திருப்பேன்.
அப்போ கர்த்தருக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சியோன் பர்வதத்திலே அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இது யாரு? கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். இவங்க எங்கே வந்திருக்காங்கன்னா, சியோன் பர்வதத்தில் அற்புதமாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறார்கள். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 14:1 பார்க்கும்போது, அங்க சியோன் பருவத்தில் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற 144,000 பேரை கண்டேன். அப்போ முத்திரை உடைப்பதற்கு சாட்சியாக இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, 144,000 பேர். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய முத்திரையை உடைத்து அதனுடைய நற்செய்தியை இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள். அதனால் நான் தான் சொல்லி யாராவது உலகத்தில் உட்காந்துருந்தானா, அவன் வந்து கிறிஸ்துவின் அவயவமாக இல்லாமல் தலையாக முயற்சி எடுக்கிறபடினால் அவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்து இந்த முத்திரை உடைக்கிற காரியத்தை தேவன் வந்து ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கறதில்ல, மொத்தமாக 144,000 பேர்த்துக்கு ஆண்டவர் மொத்தமாக பகிர்ந்து கொடுத்துட்டு அவர்களை அது யார் யார் முத்திரையை உடைச்சி அதுக்கு சாட்சிகளாக மாறுறார்களோ அவர்களுக்கு பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம். ஆதியாகமம் 6:9 வாசிப்போம். 6:9 ஆதியாகமம் 6:9 நோவாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ இந்த 144,000 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இதுல கலந்துருக்காங்க. அதுல நோவா தேவனோடு சஞ்சரித்து எப்படின்னா, இந்த முத்திரைகளை வந்து நோவா கொஞ்சம் திறக்கிறாரு. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கும் போது என்ன நடக்கும்? சஞ்சரிச்சானே என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நடந்து போறது, அங்கேயே கூடாரம் போட்டு அங்கேயே இருக்கிறது, திருப்பி அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அப்போ தன்னுடைய எல்லா காரியத்தையும் மறந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாருன்னு சொல்லிட்டு கூடையே நடக்கிறது. மல்கியா 2:5-9 வாசிப்போம். 5-9 உடன்படிக்கை லேவியோட பண்றாரு, நீ வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய காரியங்களை கொடுன்னு சொல்லிட்டு. ஆனா இவன் என்ன பண்றானா, ஒரு ஆரம்ப நாட்கள்ல தேவனோட சஞ்சரித்து என்ன பண்ணிருக்கிறான், நிறைய பேர்த்த திருப்பி இருக்கிறான். எப்படின்னா சஞ்சரிச்சாதான் அது முடியும். ஆமா, சமாதானமா யதார்த்தமா உண்மையும் நீதியுமா இருந்து ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர் தான் எனக்கு, வேற யாருமே இல்லை, பணமெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு முழுவதும் வந்தான். ஆனால் கொஞ்சம் பணமும் காசும் கொஞ்சம் புகழும் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, ஆமாம் சஞ்சரிக்கிறத விட்டுட்டான். ஆமாம், சஞ்சரிக்கிறத விட்டு போட்டு என்ன பண்ணுறான், தேவனுடைய சஞ்சரிக்காமல் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது என்னன்னா, ஆமாம் வழிவிட்டு விலகினால அநேக பேர் இடறி போயிட்டாங்க. அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறதுனால தேவனுடைய ரகசியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சஞ்சரிக்கிறது எப்படி எப்படி சஞ்சரிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறது. நாம் எங்கே போனாலும் சஞ்சரிக்கலாம், நடந்துக்கிட்டே சிந்திக்கலாம், தியானிக்கலாம். அப்போ தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மளால் எந்த அளவுக்கு நேரத்தை செலவிட முடியுமோ அந்த அளவுக்கு செலவிடுறது. அப்படி செலவிட்டு நாம் இருக்கும்போது நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோம். அப்போ சஞ்சரிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ரகசியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு நேரடியாக அதை சொல்லிக் கொடுப்பார். அதை வந்து என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு நாம் சொல்லுவோம். மற்றவங்களுக்கு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் என்ன நடக்குது, அநேகர் இல்லை இல்லை அநேகர் வந்து ஆமாம் அநேகர் அக்கிரமத்திலிருந்து திருப்ப முடியும். தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை சொல்லும்போது அநேகர் அக்கிரமத்திலிருந்து திருப்ப முடியும். சஞ்சரிக்காம தேவனுடைய வார்த்தையை பேசுற என்ன பண்ண முடியும், அநேகர் அக்கிரமக்காரில் உருவாக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு ஆங்கு போங்க. இங்க திருப்பாம பதிலாக இடர பண்ணி தாய் 8 அடி பாஞ்சினா குட்டி 16 அடி பாயிற மாதிரி, இன்னைக்கு பாஸ்டர் இப்படி பண்றாரு, அந்த பாஸ்டர் இப்படி பண்றாரு, இந்த பாஸ்டர் இப்படி பண்றாருன்ட்டு எடறி போய் அநேக அக்கிரமக்காரர்கள் உருவாகிறாங்க. அப்போ இந்த தேவன் வந்து இந்த ஊழியக்காரங்களை சேனையின் கர்த்தனுடைய தூதனாக வைத்திருக்கிறார், பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். இந்த பிரதிநிதி என்ன பண்ணார்னா, துஷ்பிரயோகம் பண்ணிட்டார் தன்னுடைய அதிகாரத்தை. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுனால என்ன ஆகுது? இடர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம்
நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பச்சவாதம் பண்ணபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் மேசரும் ஆக்கினேன்.
அப்படின்னா நல்ல பேர் இருந்தது என்னாச்சு? ஆமா, அந்த பேர் கெட்டு போச்சு. பேரு கெட்டு போச்சு. என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. வேற சொல்லி போகோன்ட்டு இருந்தாரு, கடைசியில் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. ஆமாம். அப்படி இன்றைக்கு ஊழியத்தில் வந்து வந்து வரும்போது ஆண்டவர் என்னைக்கு விடுறாங்களோ அன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேரையும் குறைச்சிருவார், அவனுடைய சொத்தையும் எடுத்துருவார். எப்படி சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு பயந்து தேவனுடைய ஞானத்தில் இருந்து வரும்போது பெரிய தேவாலயத்தை கட்டினார். அவர் கட்டின மாதிரி தேவாலயம் அந்த உலகத்தில் யாருமே செய்யலை. ஆண்டவர்கிட்ட விலகி போனார், அந்த ராஜ்யத்தையும் பிடுங்கினார், அந்த கட்டணத்தை ஆலயத்தை இடின்னு சொல்லிட்டார். வேண்டாம் போ இடி. ஆமாம், தரமட்டம் ஆயிடுச்சு. ஒரு செவரு மட்டும் நிற்கிது. எதுக்குன்னா எல்லாத்தையும் சண்டை உண்டாக்குறதுக்கு ஒரு செவத்தை மட்டும் ஆண்டவர் விட்டு வச்சுருக்காரு. இல்லை, அந்த மக்கா மதினால எஸ்லேமில் ஒரு செவரு மட்டும் இருக்குது. அந்த செவரில் ரெண்டு பேர் உரிமை கொண்டாடி சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. ஆமாம். அப்போ ஒரு ஆள் வந்து தேவனை விட்டு விலகும் போது அந்த ஆள் செய்து எவ்வளவு நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் இடிச்சிருவார். அப்போ முத்திரை உடைப்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறதற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சிந்தித்து தியானிக்கிறவர்களே, அதுக்கு தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இவர்கள் உண்மையுள்ளவர்களாக மாறும் பொழுது 144,000 பேருடைய வரிசையில் வந்து சேர்கிறார்கள். அப்படி உண்மை இல்லாமல் போகும்போது நேரடியாக அக்னி நரகம் தான், வேற ஒரு வழியும் இல்லை. ஏசையா 55:10-11. ஏசையா 55.
மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்.
அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம எடுத்து என்ன பண்றான்னா, நம்முடைய இருதயத்துல போடுறோம். இருதயத்துல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளருது. வளரும் போது என்ன பண்றான்னா, ஆண்டவர் மாறி அப்புறம் உறைந்த மலை. மாறிங்கிறது முன்மாறி இருக்குது, பின்மாறி இருக்குது. முன்மாறி இப்போ வந்தாதான் இந்த விதை விதைக்க முடியும். நாமெல்லாம் முன்மாறி வந்ததுனால தான் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம். அப்படின்னா முன்மாறின்னு சொன்னால் முதலாம் நூற்றாண்டு காலத்தில் உண்டான எழுப்புதல். அப்படின்னா பரிசுத்தாவி 120 மேலே ஊற்றப்பட்டது தான் முன்மாறி. அப்போ அந்த முன்மாரியில் தான் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அதனால் நாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறதுக்கு போட்டிருக்கிறோம். அப்போ பின்மாரின்னு சொன்னால் கடைசி காலத்தில் தேவன் அனுப்புகிற எழுப்புதல். அந்த எழுப்புதலில் இந்த விதை வந்து நல்லா புஷ்டியாக வளரும். வளர்ந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து. அப்போ விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். அப்போ இது விதைக்கிறவனாக இருக்கான்னு வைங்களே, அவனுக்கு விதைக்கிறவன் வந்து சரியான விதைகள் இல்லைன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், விதைப்பானா அல்லது சாப்பிடுவானா? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் இருக்கு. அப்போ விதைக்கிறவனு ஒரு ஆள் தான், புசிக்கிறவனு ஒரு ஆள் தான். அப்போ புசிக்கிறதுக்கு முதல்ல ஆகாரத்தை பார்ப்பானா விதைப்பானாவா? விதையை எடுத்து வச்சிருவான். அப்போ புசிக்கிறதுக்கு, அப்போ புசிக்கிறதுக்குன்னு தனியாக ஒன்று எடுத்து பிரித்து வைப்பான். விதைக்கிறதுக்குன்னு முதல் தரமான நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து வைப்பான். அப்படி நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து வைக்க முடியல ஒரு விவசாயி, அப்போ விதைப்பானா சாப்பிடுவானா? சாப்பிடும். வித தானியத்தை சமைச்சு சாப்பிட்டதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. ஆமாம், சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னால், இவனுக்கே சாப்பாட்டுக்கு இல்லைன்னா விதத்தானியத்தை எடுத்து இவனே சாப்பிட்றான். அப்புறம் எப்படி விதைப்பான்? அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் அதை கொடுக்க முடியும். இப்போ இவனுக்கே வந்து தேவனுடைய வார்த்தை புரியாமல் இருக்கும்போது இவன் சாப்பிடுவானா அடுத்தவனுக்கு விதைப்பானா? அடுத்தவனுக்கு விதைக்க முடியாது. காரணம் இங்கேயே இவனுக்கே வந்து பசிக்கு இல்லை. அப்படி விதை தானியத்தை பிரிச்செடுக்கக்கூடிய அறிவுள்ளவங்க தான் மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க முடியும். அல்லது விதை தானியம் எது அல்லது சாப்பிட்றதுக்கு உண்டான தானியம் எதுங்கிறத பிரித்து அறிய தெரியாதவங்களுக்கு மற்றவங்களுக்கு எந்த வார்த்தை சொன்னால் நல்லா சீக்கிரம் புரியும், அவங்களுக்கு எது வந்து இருதயத்தில் பட்டு அவங்க மனசு மாறுவாங்க, அல்லது தேவனுடைய வார்த்தைகள் அல்லது தேவனுடைய ரகசியங்கள் எளிமையாக எந்த வழியில் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கரெக்டாக அந்த வார்த்தைகளை பேசும்போது தான் அது வந்து விதைக்கிற தானியம். இது பதரை கொண்டு போய் விதைச்சா எப்படி இருக்கும்? முளைக்காது. அப்போ முதல் தரம் இல்லாத மற்ற வசனங்களை கொண்டு போய் விதைக்கும் போது அது கொஞ்சம் வளரும், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சரியாக பலம் இல்லாமல் போயிடும். அப்படியே கொஞ்சம் கேட்குறவங்க கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, அப்புறம் மறந்து போயிடும். அப்போ நல்லா புரியக்கூடிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிறவன் தான் ஊழியக்காரன். அப்படி விதை தானியங்களை பிரித்து எடுக்க தெரியாதவங்க எல்லாத்தையும் ஆக்கி சாப்பிட்ருவாங்க. எரேமியா 23:16-22 வரை வாசிப்போம். எரேமியா 23:16-22 வரை.
உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனைகள் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். அந்த தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோடே நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆனாயில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள்.
போதும். அப்ப இங்க தீர்க்க தரிசிகள் செய்யற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆலோசனைய கேட்கறது இல்ல. தேவனுடைய ஆலோசனை என்ன ஆலோசனை?
வேதத்தை வாசிக்கிறது இல்லை.
தவறு செய்யும்போது அதை கண்டிக்கும் போது ஏற்றுக்கொள்றதில்லை. ஆமாம். அப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை ஆலோசிக்கிறது இல்லை. இவங்களாகவே உட்காந்து மனசில் உட்காந்து சிந்திக்கிறது இல்லை. எப்படி 2-3 பேர் உட்காந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆலோசனை பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு மனுஷன் தனக்குள்ளேயே உட்காந்து இது எப்படி, இது என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு இவங்க ஆலோசனை பண்ணணும். இப்படி ஆலோசனை பண்ணினாதான், இந்த மாதிரி ஆலோசனை பண்ணின வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனுக்கு அறிவிக்கப்படுகிற சமயத்திலே அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப முடியும். அப்போ நல்ல சரியான வார்த்தையில் ஆலோசனை பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஜனங்களுக்கு தெரிவிக்கும்போது அவர்கள் தேவனுக்கு பயப்பட்டு தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக இவங்களாகவே மனசில் என்னென்ன நினச்சாங்களோ பைபிளில் இருக்கிற வசனத்தை லைனாக சொல்லி இதுதான் தீர்க்க தரிசனம் பார்க்க. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிற இடங்களுக்கு போனீங்கன்னா பைபிளில் இருக்கிற வசனங்களை எடுத்து மகனே இந்த வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அது நம்மளே படிச்சுக்கலாமே. ஆலோசிக்கிறது இல்லை, அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சிந்திக்கிறது இல்லை. சிந்தித்தாதான் சரியான வார்த்தையை அவங்களுக்கு சொல்ல முடியும். அதை விட்டு போட்டு பைபிளில் இருக்கிற எல்லா வசனத்தை எடுத்து 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 இந்த தீர்க்க தரிசனம் இது தீர்க்க தரிசனம் அது தீர்க்க தரிசனம் வசனங்கள் அது எப்படி நம்மளுக்கு தீர்க்க தரிசனமாக மாறும் ஒரு மனுஷனுக்கு? அப்படியாக தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆலோசித்து தேவனுடைய ஏவுதலின்படி இருக்கிற காரியங்களை தான் ஜனங்களுக்கு சொல்ல முடியும். இப்படியாக ஆலோசனை செய்யாமல் சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், தேவனுடைய வார்த்தைகளை ஆலோசித்து சிந்தித்து தியானித்து சரியான வார்த்தைகளை சொல்லுங்கிறவங்க தான் நல்ல தீர்க்கு தரிசிகள். சகரியா 10:1
பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார்.
போதும். முன்மாறி மழை பார்த்தீங்கன்னா 120 பேர் மேலே வந்தது. 120 பேர் மேல் வீட்டில் கூடியிருந்தாங்க. முன்மாறி இறங்குச்சு. பரிசுத்தாவியானுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டது. அன்றைக்கு அநேக காரியங்கள், அன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டது. ஆனால் பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லியிருக்குது இல்லைங்களா? ஆமாம். அப்போ முன்மாறியை பெற்றவன் தான் பின்மாறிக்காக காத்திருக்க முடியும். முன்மாறியே தெரியாதவன் பின்மாறிக்கு உட்காந்துருந்தான் என்ன அர்த்தம்? அன்னைக்கு விதை போட்டானா? ஆமாம், விதைச்சி வளர்ந்தாலும் வரும், ஆனால் பயிர் வராது. முன்மாறியில் விதையை போட்டு பயிர் கொஞ்சம் நல்லா வளர்ந்து பூ விடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் திடகாத்திரமாக இருந்ததுன்னா பின்மாறி பெய்யும்போது நல்ல பயிர் புஷ்டியாக வளரும். அப்போ பின்மாறி யாருக்கு ஆண்டவர் கொடுக்குறாருனா, மொத்தமாக இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கறதில்ல. அன்னைக்கு 120 பேர் கூடியிருந்த மாதிரி இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக கூடியிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் பின்மாறி மழை தேவன் கொடுக்கறதில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூட்டத்தில் கோயந்தா போட்டு போகிறான்ட்டு. இன்னும் அந்த மாதிரி காரியமெல்லாம் இன்னும் நடக்காது. ஆமாம், கூட்டத்தில் கோயந்தா மாதிரி கூட்டத்தில் அல்லேலியோ போட்டு போகிற காரியம் இனி நடக்காது. பின்மாறி மழை யாருக்கு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு கிடைக்குது? இந்த வசனத்தில் இருக்கு,
வயல்வெளியில்.
அதான், அதே வயல்வெளியில் மழையை கொடுக்குறாரு. யாருக்கு, யாருடைய வயலில் அது கிடைக்குது? ஒவ்வொரு மனுஷனுக்கு தனித்தனியாக தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அவரவருக்கு அந்த வார்த்தையை சிந்திச்சா தான் அது நம்மளுக்கு தெரியும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தான் பின்மாறி மழையை கொடுக்குறார், மொத்தமாக எல்லாத்துக்கும் கொடுக்கறதில்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்தாதான் பின்மாறி மழை அவர்களுக்கு கொடுக்கப்படும். பின்மாறி மழை வந்து மொத்தமாக எல்லாத்துக்கும் கிடையாது. தனிப்பட்ட மனுஷர்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான் அந்த பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. மல்கியா 4:1-6 வாசிப்போம்.
இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அக்கறை அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துன்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலிலிருந்து சாம்பலா இருப்பார்கள் என்று சென்னைகளில் கற்றுச் சொல்லுகிறார். ஒரே விலை இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது என்று முன்னே நான் உங்களிடத்திற்கு எரியாதிருக்க தரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும்
பின்மாறி மழை வந்துருச்சுன்னா எலியா தீர்க்கதரிசியுடைய ஆவி அங்கே இறங்கிறோம். எலியா தீர்க்கதரிசியுடைய ஆவியினுடைய விசேஷம் என்னவா இருக்கும் யாருக்கா தெரியுமா? எலியா தீர்க்கதரிசியுடைய ஆவி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, முதல் வசனத்திலே இருக்கு பாருங்க. ஆமா, இந்த ஆவி வந்துருச்சுன்னா, ஆமா, வேரையும் கொப்பையும் இருக்காது. இந்த மேல மாய மாலம் பண்ணது கொஞ்ச நஞ்ச வேர் பிடிச்சிருக்கிறது எல்லாம் அப்படியே சாம்பலா போயிடும். அப்படி வந்து கோபம் வரும். தேவனுடைய ஊழியத்தை 144,000 பேர் பூமியில் செய்யும்போது தேவனுடைய முத்திரை அடையாளங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்களுக்கு தனி அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தினால தேவனுடைய நியாய தீர்ப்பை மிகவும் கண்டிப்பாக எல்லார் மத்தியிலையும் எடுத்து உணர்த்துவார்கள். அப்புறம் அவங்க என்ன துன்மார்க்கரை காலின் கீழ் போட்டு மிதிப்பார்கள். அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களை மீறினவர்கள் அவர்கள் தான் துன்மார்க்கர்கள். அவர்களை மிதிச்சுட்டு இவங்க என்ன கொளுத்த கன்றுகளை போர் வளருவார்கள். அப்படின்னா இவங்க பேசுகிற வசனத்துக்கு இடையில யாருமே எடுத்து பேச முடியாது. காரணம் தேவனுடைய முத்திரை உடைக்கப்பட்ட ரகசியங்கள் இவர்களுக்கு இருக்கிறது. அப்புறம் முத்திரை உடைக்கப்பட்டதனுடைய ரகசியம் மட்டும் இல்லாமல் இவருடைய நெற்றியிலையும் அந்த ஏழு முத்திரையினுடைய அடையாளங்களை தேவன் போடுகிறார். அல்லது இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறபடியினால அந்த அடையாளம் இவருடைய நெற்றியிலேயும் இருக்கிறது. அதனால இவர்களுக்கு நல்ல தைரியம் இருக்கிறது. கொளுத்த கன்றுகளை போர் வளருவார்கள், துன்மார்க்கரை போட்டு மிதிப்பாங்க. அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் அல்லது உண்மையான தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கள்ளத்திற்கு தரிசனங்களை உரைக்கிற கள்ளத்திற்கு தரிசிகளை போட்டு மிதிப்பார்கள். ஆமாம், அப்போ கள்ளத்திற்கு தரிசிகள்லாம் எங்கேயுமே வெளியில் தலை காட்ட முடியாது. காரணம் இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு போகும்போது எலியாவினுடைய ஆவியோடு போகும்போது பயங்கரமான நியாய தீர்ப்பை கூறிக்கொண்டு தான் தேவனுடைய ரகசியங்களை வெளியிலே தெரிவிப்பார்கள். அப்போது பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும். அப்படின்னா இவ நிறைய வயசானதுனால நிறைய படிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருமே அறிவில் வந்து சின்ன குழந்தைகளை போல மாறி எனக்கு இது வரைக்கும் படித்தது ஒன்றும் பத்தாது, நான் தேவனுடைய வார்த்தையை திரும்பவும் ஆரம்பத்திலேருந்து படிக்கிறேன்னு சொல்லி வயதில் முதிர்ந்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ பிள்ளைகள் வந்து பெரியவங்களை அதிகாரம் பண்ணுறது போல் அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் அவர்களை கொடுக்குறார். அப்போ உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையினால் வயசு வித்தியாசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை அன்றைக்கு கடைசி நாட்களிலே ஏற்றுக்கொள்வார்கள். எண்ணாகமம் 21:16-18 வாசிப்போம். 16-18 எண்ணாகமம்
போனார்கள், ஜனங்களை கூடி வரச்சே அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அப்பொழுது இஸ்ரவேலர் பண்ண பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். நியாயப்பிரமாணிகளின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள், ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள்.
ஆமா, இன்னைக்கு ஊற்று இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஊற்று இருக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பேயோர். அந்த பேயோர் வந்து யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் இருக்குது. அப்படின்னா மோவாபியருடைய எல்லையில் இந்த இடம் இருக்குது. மோவாபியர்னா இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா மோவாபியர்னா கிறிஸ்தவர்கள்,
கலப்படக்காரர்.
ஆ, கரெக்டாக சொன்னீங்க, கலப்படக்காரர். யோர்தானுடைய மேற்கு கரை கிழக்கு கரைன்னு ஒன்று இருக்குது. யோர்தானுடைய கிழக்கு கரை மோவாபியருடைய அல்ல, மேற்கு பகுதி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருடைய அல்ல. அப்போது இந்த மோவாப் தேசத்தில் பேயோருங்கிறது இருக்குது. அப்படின்னா புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த ஜனங்கள் மத்தியில் தான் தேவனுடைய ஊற்று இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் யூதர்கள் மத்தியில் வந்தார், அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் ரட்சிப்பு புறஜாதியாருக்கு கடந்து வந்துச்சு. அப்போ அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து அந்த ஊற்று தண்ணீர் அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும். இப்போ அந்த ஊற்று எங்கே வந்துருச்சுன்னா புறஜாதிகிட்ட ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்போ அந்த ஊற்று தண்ணீரை எப்படி வந்து நாம் ஆமாம் எப்படி தோண்டி அந்த ஊற்று தண்ணீரை எப்படி வந்து நாம் குடிக்கிறது? ஆ, எப்படி பாடுறாங்க?
ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள்.
நியாயப்பிரமாணிகளின் ஏவுதலால் கிணற்றை தோண்டினார். எப்படி இது தோன்றது இந்த
கிணத்தை? தோண்டினார்கள்.
எப்படி தோண்டாங்க? தண்டாயுதம் சொன்னா இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழி அழைப்பு. ஆனா அதுக்கு முன்னால நியாயப்பிரமாணிகளுடைய ஏவுதல், அந்த ஏவுதல் முதல்ல வேணும். அப்போதான் வந்து இந்த ஊழி அழைப்பு என்னங்கிறது நம்ம செய்ய முடியும். அப்ப நியாயப்பிரமாணிகளுடைய ஏவுதல் தான் என்ன ஏவுதல்? நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத வாசித்து சிந்திச்சு அந்த ஏவுதல் இருந்தாவே போதும், இந்த கிணத்தை நோட்டி எடுத்துடலாம். அப்போ நியாயப்பிரமாணியன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அதை நிறைவேற்றினார். அப்போ நியாயப்பிரமாணியன் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையினுடைய ஆலோசனையின்படி, ஆமாம், தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கணும். அதை விட்டு போட்டு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ மாறி சிந்திச்சோம்னா ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் மேன்மக்கள் அப்படின்னா தங்கள் தண்டாயத்தை கொண்டு தோண்டினார்கள் அப்படின்னா தேவனால் ஊழிய அழைப்பை பெற்று கொண்டவர்கள், அந்த ஊழிய அழைப்பை அதற்கு தகுந்த மாதிரி சிந்தித்து தியானித்து தான் அதையை நம்ம செயல்படுத்த முடியும். இப்படியாக தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறதுக்கு வேதத்தினுடைய ஆலோசனையும் தேவை, அப்புறம் அவர்களுக்கு என்ன ஊழிய அழைப்பை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார், அதனுடைய எல்லைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சிந்திக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு இருதயத்தில் ஊற்று தண்ணீர் பொங்கி வரும். அப்போ பைபிளில் ஒன்று சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊழிய அழைப்பு எவாஞ்சலிஸ்டாக இருந்துட்டு அப்போஸ்தலனாக மாறுறதுக்கு முயற்சி எடுத்து அப்படி சிந்திச்சாங்கன்னா என்ன வேண்டியதுக்கு முஞ்சி என்னதுனால அங்கே ஊற்று தண்ணி கிடைக்காது. அப்போ ஊற்று தண்ணீர் வர்றதற்கு ரெண்டு காரியங்கள் தேவை. ஒன்று, நியாயப்பிரமாணத்தினுடைய ஆலோசனையை கீழ்ப்படியணும். ரெண்டாவது, அவரவர்களுக்கு கொடுத்த ஊழிய அழைப்பினுடைய அளவு பிரமாணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதையும் சேர்த்தாதான் இங்கே இருதயத்தில் ஊற்று தண்ணீர் திறக்கும். இல்லாட்டினா ஊற்று வந்து என்ன அது, ஆமாம், கெட்டு போச்சு. ஊற்று தண்ணி வந்து என்னதுன்னா, ஊற்று தண்ணி பால் அடைஞ்சு போனதுனால கெட்டு போனதுனால அழுக்கான தண்ணீரை சுரக்கிறது. ஆமாம். நியாயாதிபதிகள் 5:9-10-11 இப்போ ஜனங்கள் வந்து ஒளிமுக வாசலுக்கு வந்து இறங்கணும்னா இங்கே தண்ணி மொழுறவன் கிட்ட தான் அதனுடைய காரியம் இருக்குது. அப்போது ஜனங்கள் ஒளிமுக வாசலில் வந்து சேர்றதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒளிமுக வாசல்னு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன, ஒளிமுக வாசல்னா வெளிச்சம் வர்ற வழி, அதான் ஒளிமுக வாசல். அப்போ இருதயத்தில் வெளிச்சம் உள்ளே பிரவேசிக்கணும்னா அங்கே தேவனுடைய நீதி நியாயங்களை பிரஸ்தாபிக்கணும். அப்போ தான் வந்து வெளிச்சம் இருதயத்துக்குள்ளே போகும். அப்போ அதுக்கு ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. அப்போ யார் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ கீழே இருக்கிறதில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தவங்கள தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா வெள்ளை கழுதையின் மேலே ஏறி இருக்கிறவன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம், ஒவ்வொருக்கும் ஒரு அதிகாரம். அப்புறம் அதுக்கு அடுத்த வார்த்தையை வருது, நியாயஸ்தலத்தில் வீட்டில் இருக்கிறவர்களே. அப்படி நியாய தீர்ப்புக்கு செய்யறதுக்குண்டான அதிகாரம் இருக்குது, ஒரு பதவியும் இருக்குது. வழியில் நடக்கிறவர்களே அப்படின்னா தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். இது யாரு, தண்ணி பிடிக்கிற இடத்துல பயங்கரமான சண்டை, இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி பிடிக்கிற இடத்துல பயங்கரமான சண்டை. ஆமா, மெட்ராஸில் ஒரு 10-15 முன்னால் இந்த பிரச்சனை இருந்தது. ஆமாம், பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நேரம் போகலன்னு அங்கே போய் உட்காந்துச்சுன்னா டைம் பாஸ் ஆகிடும். ஆமாம், ஆமாம், நாங்களாம் அந்த தலைமுறையில் வந்தவங்க தானே. நாங்களாம் நீங்களாம் நிறைய பேர் குழாயடி சண்டையை பார்த்துருக்க
மாட்டேங்க.
அப்படி சண்டை நடக்கும். அதுக்கு இந்தியாவிலேயே ரொம்ப ருசியுள்ள தண்ணி எது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது சிறுவாணி தண்ணி. அதை குடிக்கிறதுக்கு போடுவாங்க சண்டை பாருங்கள். தண்ணி குடிக்கிற ஆசையை விட்டு போயிடும் நம்மளுக்கு சோத்திரம். இப்படி தண்ணி குடிக்கிற இடத்துல பயங்கரமான சண்டை. அது வில்ல வச்சுட்டு சண்டை போடுறானுங்க. ஆனால் இந்த சண்டையிலிருந்து நீங்கினவர்கள் எப்படி இந்த சண்டையிலேருந்து வெளியே வர்றது? சண்டை போடுற இடத்துல அந்த சண்டைக்கு போய் நிற்காமல் இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் வந்து இங்கே தண்ணியை கொடுக்குறாரு. ஆமாம், ஏன்னா நீதி நியாயங்களை பிரசங்கம் பண்ணுறோன்னா அவனுக்கு தண்ணி கிடச்சி போச்சு. ஆனால் அங்கே தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை போட்டுருக்கான் பாருங்கள், அங்கே அவனுக்கு தண்ணி கிடைக்கல. பாருங்கள் எப்படி ஒரு எதிரும் புதிரமாக இருக்கிற காரியத்தை ஆண்டவர் எழுதியிருக்காரு. ஆமாம், இதுதான் முத்திரையிடப்பட்ட வசனங்கிறது. இந்த வசனத்தை எப்படி ஆலோசனை பண்ணி எப்படி சிந்திக்கலாம்? தண்ணி பிடிக்கிற இடத்துல பயங்கரமான சண்டை, வில்லன் வேற வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு தூரத்துலேருந்து அம்பளை எழுஞ்சிருவான். ஆனால் இந்த சண்டைக்கு போகாமல் தனியாக ஓரமாக ஒதுங்கி நிற்கிறான் பார்த்தீங்களா, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, இந்த வம்பு சண்டையை வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு தண்ணியை கொடுத்துட்றாரு. நீ சண்டை போட்டால் கடான்னு விட்டுறாரு சண்டை போடுறவனை. இங்கே தண்ணியை முகந்துட்டு வந்து என்ன பண்ணுறான், இவன் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறான், நீதி நியாயங்களை பிரசாபப்படுத்துகிறாங்க. எப்படி இது என்ன தண்ணி பிடிக்கிற சண்டை? சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போ நீங்கள் யோசனை பண்ணி இது சொல்லலாம். எரேமியா 14:1-6 வாசிப்போம். ஆமாம், எரேமியா 14:1-6.
அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெட்டி நானே தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்டி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். வெளியின் பெண்மாடும் குட்டி போட்டு புள்ளில்லாததினால் அதை விட்டு ஓடி போகும். காட்டு கழுதைகள் வேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களை போல் காற்றை விட்டு ஒழுங்குகின்றது. புல் இல்லாததினால் அவைகளுக்கு கண்கள் பூத்து போகிறது என்றார்.
பாருங்க, தண்ணி இல்லாததினால இவ்வளவு பிரச்சனை.
பைபிள் காலேஜ்,
பைபிள் காலேஜ் கரெக்டா சொல்லிட்டாரு. பைபிள் காலேஜுக்கு போகிறாங்க, பள்ளமான இடத்துக்கு போகிறாங்க. பைபிள் காலேஜுக்கு போகிறதுல யாருன்னு கேட்டிங்கன்னா, 3 வாசிக்க. போதும் போதும், இன்னும் படித்து முடிஞ்சானே பட்டமெல்லாம் கொடுப்பாங்க. அவர்கள் பிரபலமானவர்கள். யார் பிரபலமானவங்க? பிரபலமானவங்க, பிரபலமானவங்களுடைய பிள்ளைகளை தண்ணீருக்கு அனுப்புறாங்க. அது பள்ளமான இடத்துக்கு அனுப்புறாங்க. நிறைய தண்ணி வரும் போய்
புடிச்சுட்டுவான்ட்டு.
பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நீ போய் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வாங்க. ஆனால் அங்கே போய் படித்ததில் பாத்திரத்தை என்ன பண்ணிட்டு வர்றான், பாத்திரம் காலியாக இருக்குது. பாத்திரம் காலி பாத்திரத்தை எப்படி கொண்டு வர்றது? ஈஸியாக கொண்டு வரக்கு ஒரு வழி இருக்கு பாருங்க. தலையில் கப்பத்துட்டா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. பாத்திரத்தை கையில் கொண்டு போனால் என்ன என்னன்னு கேட்டே கிடப்பாங்க. தலையில் கப்பத்திட்டா ஒன்றும் தெரிஞ்சு போச்சு. கடைசியில் வெட்கி தலை குடிஞ்சு ஒன்றும் தெரியாமல் உள்ளதும் போச்சு லொல்லக்கண்ணான்ட்டு. என்னென்னமோ எனக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சது அங்கே போய் மாறிட்டு போச்சு. ஏன்னா எல்லாம் போய் கொலை போட்டுட்டானுக்கா. கொலை போட்டதுனால தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். திருப்பியும் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க? நான் அமெரிக்காவுக்கு போய் படித்தேன், அப்படி கிடச்சிது இப்படி கிடச்சிதுன்ட்டு. 4 வசனத்தை வாசிப்போம்.
ஆ,
தரை வெடிச்சிருக்கு. தரை இப்போ தேசத்தில் மழை இல்லாதனால தரை வெடித்திருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஆமாம், அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே வந்தாச்சு. இப்போ
இங்கே
தரம் வெடிச்சிருக்குது. அங்க அங்க கிடையாது, இங்க தர வெடிச்சிருச்சு, சபை ரெண்டா போச்சு, தர வெடிச்சிருச்சு. அப்படின்னா ஊழியத்துல பிரிவினைகள் ஆகி போச்சு. ஊழியத்துல தரை அப்படின்னா ஊழிய ஸ்தலங்கள், அங்க வந்து பிரிவினைகள் அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் ஊழியம் செய்யறவங்க என்ன பண்றதுன்னு தெரியல, சரக்கு இல்லையே. இங்க போய் இப்படி பேசினா அங்க ஏறுக்கு மாறா இன்னொரு கேள்வியை வேற கேட்கறாங்க. அங்க போனா அந்த உபதேசத்துக்காரன் இங்க மம்புக்கு நிக்கிறான், என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல, நம்ம கிட்ட சரியா பேசுறதுக்கு வசனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பயிர் செய்கிறவர்கள் அப்படின்னா ஊழியம் செய்கிறவர்கள் வெக்கி நாணுகிறார்கள். போது 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 சொல்லுங்க பாப்பா, இதுக்கு என்னன்னு. தண்ணி இல்லைன்னா பிரச்சனை பாருங்க, என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. தண்ணி இல்லைன்னா மற்ற மிருகங்கள்லாம் எப்படியோ இங்கே போய் சாப்பிட்ருது, ஆனால் இங்கே வந்து ஊழியத்தில் முக்கியமான சம்பவங்களை மட்டும் ஆண்டவர் இங்கே உணர்த்துறாரு. இல்லை இல்லை, வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாதனால அதை விட்டு ஓடி போகுது. கரெக்டான அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. இது நான் போன சமயத்தில் போன வாரம் யாருக்கும் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். பெண்மான் வந்து எப்படி குட்டி போட்டு அதை விட்டு ஓடி போகுது அப்படின்னு. சரி, நானே சொல்லிடுறேன். பெண்மான்கள் அப்படின்னு சொன்னால் ஆத்மாக்களுக்காக கர்ப்பவதனைப்படுகிற சபைகள், ஆத்மாக்களை பிரசவித்த பின்பு அதுக்கு சரியான சாப்பாடு கொடுக்காதனால அந்த ஆத்மா இன்னொரு சபைக்கு ஓடி போச்சு. ஆமாம், எப்படியோ ஆத்மாக்களை ரசிக்கப்படுறதற்காக இப்படி செய்யாத அப்படி செய்யாத ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அன்பாக இருக்கான்னு சொல்லி எப்படியோ மனம் திரும்பியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அப்போ நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்தா தானே அது இங்கேயே இருக்கும். அதுங்க தேவனுடைய வார்த்தை இல்லாதனால அந்த தாய் சபையை விட்டு அந்த ஆத்மாக்கள் ஓடி போச்சு. அப்புறம் காட்டுக்கழுதை,
ஒரு
கட்டுப்பாடு இல்லாம இந்த சபைக்கு ஒரு வாரம் போக அடுத்த சபைக்கு இன்னொரு வாரம் போக அப்படி மாத்தி மாத்தி ஒரு சபை சபையா அழைஞ்சிட்டு இருக்கு.
காட்டுக்கழுதை
உயரமான இடங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு போய் காத்தை உட்கொள்ளுது. காத்துன்னு சொன்னா மனிதனுடைய உபதேசங்கள், அதான் காற்று. அதை உட்கொண்டு கடைசியில் எல்லாம் ஓடி 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 சளிச்சு அதுக்கும் எங்கேயும் புல் கிடைக்கல. காட்டுக்கழுதை பார்த்தீங்கன்னா இந்த யோபுல சொல்லுது, யோபு 39 வருதுன்னு நினைக்கிறேன். காட்டுக்கழுதை வந்து ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறது இல்லை. ஆமாம், சும்மா எல்லா சபையும் சுற்றிட்டு கிடக்கும்.
மதிக்கிறதில்லை. அது மலையிலே தன் மேச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சையான பூண்டுகளையும் தேடி திரியும்.
ஆமா, எங்க நல்லது கிடைக்குன்னு மட்டும் தான் தேடி திரியுமோலிய பாஸ்ட் சொன்ன வச்சு கேட்காது. எல்லா சபையும் சுத்தம், எங்கே நல்லது இருக்குது அதை நம்ம எடுத்துக்குவோம், யார் சொன்னாலும் சரி நல்லது இருந்தால் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நடந்து 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 நல்லதையாக தேடி திரியும். கடைசியில் ஊழியக்காரனுடைய பேச்சை மதிக்காது. இப்படி இந்த காட்டுக்கழுதியும் தண்ணி இல்லாதனால அங்கே புல் இல்லாதனால அதுவும் கஷ்டப்படுது. இப்போ தண்ணீர் மூழ்கும் இடங்களிலே வில்வீரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் யார்? எப்படி தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டைக்கு நீங்கினவர்கள் யார்? இல்லை இல்லை, பைபிள் காலேஜுக்கு போகலாம், இங்கே போ தண்ணீர் போயிருக்கிறாங்க இவங்க, ஆனால் அங்கே போய் அந்த வில்வீரருடைய சண்டைக்கு மட்டும் போகலை. பைபிள் காலேஜுக்கெல்லாம் போய் படிக்கலாம், அதில் தப்புன்னு கிடையாது. இல்லை இல்லை, அது எப்படி அந்த வில்வீரின் இறைச்சலுக்கு நீங்களாகிறதுனா என்ன அர்த்தம்? ஆமாம், நீங்களாகிறவங்களுடைய விசேஷ குணம் என்ன, எதுனாலும் அந்த சண்டைக்கு போய் நிற்கலாவேன். சரி, நானே சொல்லிடுறேன். அப்படின்னா பைபிள் காலேஜில் போய் பட்டமும் பதவியை வாங்கிட்டு அந்த பட்டத்துக்குன்னு வம்பு சண்டை போடல. அப்படின்னா பட்ட இந்த ஊர் இந்த ஏரியாவில் ஊழியம் செய்யறது யார் அப்படின்னா நான் இங்கே ஊழியம் செய்கிறேன். அப்போ பட்டமும் பதவியும் எதிர்பார்க்குறவர்கள் தான் அந்த வில் வீரன் இறைச்சல்கள். வில் வீரன் சொன்னால் எனக்கு இந்த பதவி, எனக்கு இந்த பதவி, நான் இந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தலைவர்களுக்குண்டான உரிமையை கொண்டாடுறது. அப்போ இப்போ பதவி ஆசையை வச்சுக்கிட்டு பைபிள் காலேஜுக்கு போயாச்சுன்னா அங்கே ஒன்றுமே புரியாது. ஆமாம், நான் பைபிள் ஸ்கூலில் இருக்கும்போது நான் பாஸ்டரு, எங்கிட்டன்னு எப்படி பேசுகிறீங்க, நான் தானே பாஸ்டர்னா வெளியே வெளியே தான் நீ பாஸ்டரு. பைபிள் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா நீ வந்து மாணவன் தான். பாஸ்டர்களுக்கெல்லாம் இங்கே பைபிள் ஸ்கூல் நடத்துறதில்ல, நீ ஓடி போயிருண்ணா. அவன் ஒரு வருஷம் எனக்கு பயந்துட்டு வரவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன் இங்கே வந்தால் நீ மாணவன் தான், இங்கே வந்து பாஸ்டருங்கிற நிலைமையில் வந்தாச்சுன்னா உன்னால் மற்றவனும் கெட்டு போயிடுவான். அதனால் பாஸ்டருக்கு இங்கே பைபிள் ஸ்கூல் கிடையாது, மாணவர்களாக இருந்தால் தான் இங்கே பைபிள் ஸ்கூல் படிக்க முடியும். அப்போ எப்போவுமே வந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து மாணவர்கள் தான், நாம் வந்து தலைவர்கள் கிடையாது. அப்போ வில்வீரன் இறைச்சலுக்கு நீங்களானவர்கள் அப்படின்னா தேவனுடைய ஊழியத்தில் பட்டமும் பதவியும் தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி பேச முடியாது. அந்த பட்டமும் பதவியும் வெறுத்தாதான் தேவனுடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் எளிமையான முறையிலே தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியும். இப்படியாக 144,000 பேரில் ஆண்டவர் அவங்கவுங்களுடைய பங்களிப்பின்படி தான் ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுக்குறார். இதில் யார் வேணாலும் சேரலாம். இந்த 144,000 பேர் நான் தான் அப்படின்னு சொல்லி இவங்க வெளியில் யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறவர்கள் முத்திரை உடைக்கப்பட்டதுக்கு சாட்சிகளாக மாறி தேவனுடைய 7 முத்திரை அடையாளங்களை தங்களுடைய நெற்றியிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். சங்கீதம் 12:6 வாசிப்போம்.
கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் எழுதரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது.
ஆ, போதும். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் 7 தடவை பரிசோதிக்கப்பட்டு கொடுத்த சொற்களாக இருக்கிறது. உபாகமம் 28:7.
ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள்.
அப்ப 7 தடவை பரிசோதிக்கப்பட்ட வார்த்தைகள் என்னங்கிறத, எப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை ஆண்டவர் 7 தடவை பரிசோதிச்சிருக்கார் அப்படிங்கிற காரியத்தை தெரிஞ்சு நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது நம்மளுக்கு விரோதமாக பேசுகிற சத்துருக்கள் ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக திரும்பி ஓடுவாங்க. காரணம், நாம் 7 வகையில் பரிசோதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அவங்க எத்தனை வழியாக ஓடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 7 வழியாக ஓடுறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளை 7 தடவை பரிசோதித்து சிந்தித்து தியானித்து இருக்கிற வார்த்தைகளை நம்ம இல்லைன்னா அவன் கேட்குற கேள்வியை பார்த்துக்கிட்டு நாம் என்ன பண்ண முடியும், நம்ம 7 வழியில் நம்ம ஓட வேண்டியது. அப்போ தேவனுடைய வார்த்தை 7 தடவை பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி 7 ஆவிகளால் உண்மையான சாட்சியை பெற்றிருக்கிறது. அப்போ எப்படி தேவனுடைய காரியங்களை நாம் சிந்தித்து தியானித்து எவ்வளோ நேரம் செலவிடுறோமோ அப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும். அல்லது நம்முடைய சத்துருக்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்லும்போது இந்த 7 தடவை இருக்கிற பரிசோதிக்கப்பட்ட காரியங்கள் நம்மக்கிட்ட இல்லைன்னா அவங்கள பார்த்து நாம் ஓட வேண்டியது இருக்கும். அதனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும்போது தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார். தேவனுடைய முத்திரை உடைக்கப்பட்டதுக்கு சாட்சியாக தேவன் நம்மளை மாற்றுகிறார். மேலுமாக 144,000 பேருடைய வரிசையில் வருவதற்கும் தேவன் உதவி செய்கிறார். அதுக்கப்புறம் இவர்கள் புதிய பாட்டை பாடி சந்தோஷமாக இருப்பார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.